මීළඟට ගරු ශාන්ත බණ්ඩාර මන්තුමා ඔබතුමාට විනාඩි 8ක් කාලයක් තියෙනවා.
ගරු මූලාසනාරුඩ මන්ත්‍රීතුමියනි, විශේෂයෙන්ම විනාඩි 8ක් වැනි කෙටි කාලයක් තුළ මං හිතන්නේ කරුණු රාශියක් තිබුණත් ඉතාම කෙටියෙන් උවත් මතක් කරන්න ඕනේ. මේ 73 වෙනි අයවැය බලා පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරද්දී අපි විශේෂයෙන්ම දැක්කා කොහොම පැහැදිලිව රාජ්‍ය ආදායම 17%කින් වැඩි කරන්න සූදානම් වෙනවා කියලා. මේ රාජ්‍ය ආදායම 17%කින් වැඩි කරන්නේ කුමන අංශවලින්? විශේෂයෙන්ම අපේ රටේ පහුගිය කාලය තුළම නිෂ්පාදන ආර්ථිකයේ බිඳුවට වැටිලා තියෙනවා. ඒ නිසා කර්මාන්ත වැටිලා, නිෂ්පාදන වැටිලා, ඒ වගේම කෘෂිකර්මාන්තේ වැටිලා එවැනි තියෙන අවස්ථාවක, විශේෂයෙන්ම අපනයන ඉතාම පහළ මට්ටමක වැටලා තියෙන අවස්ථාවක රාජ්‍ය ආදායම 17%කින් වැඩි කරන්න නම් එක්ක බාණ්ඩවල මිල අසීමිත විදිහට වැඩි කරන්න ඕන සහ ජනතාව මත දැඩි ලෙස බදු පැටවීමෙන් පමණයි ඒ ඉලක්ක සපුරා ගන්න පුළුවන්කම ලැබෙන්නේ. ඒ නිසා අපි කියනවා විශේෂයෙන්ම ඒ ඉලක්කම පිළිබඳව තව දෙතුන් වතාවක් මුදල් අමාත්‍යාංශයේ හිතලා කටයුතු කරොත් හොඳයි කියන කාරණේ පිළිබඳව. මේ අයවැය ඉදිරිපත් කරද්දීම අපි කලින් උපකල්පනය කරා මැතිවරණ වර්ෂයක් ඉලක්ක කරගෙන ඉදිරිපත් වෙන අයවැයක් නිසා විශේෂයෙන්ම ජනතාවට කරන්න බැරි වුණත් සහන ලබා දෙන්න සූදානම් වෙයි කියලා. කරන්න බැරි වුණත්, මොකද පහුගිය අයවැය වාර්තා වලින් කියපෙව්වා කරේ නැහැ වගේම කිසිදු විශ්වාසයක් නැහැ මේ අයවැය වාර්තාව තුලත් ඒ බලාපොරොත්තු වෙන ආකාරයට ඒ කටයුතු සිද්ධ වෙයි කියලා. නමුත් අඩුම තරමින් මැතිවරණ ඉලක්ක කරගෙනවත් නිකන්වත් හිතින් හරි ජනතාවට සහනයක් ලැබෙන්න සතුටෙන්න පුළුවන් යෝජනා කිසිවක් මේකට ඇතුළත් කරලා නැහැ. අද බලන්න විශේෂයෙන්ම සාමාන්‍ය පන්තියේ අය, ව්‍යාපාර කරන විශාල වශයෙන් මුදල් උපයන අයට වාහනවල, ලොකු වාහනවල මිල ඉහළ ගියාට ඒක එච්චර ප්‍රශ්නයක් නෙමෙයි. හැබැයි සාමාන්‍ය පන්තියේ, සාමාන්‍ය රාජ්‍ය සේවකයෙක්, සාමාන්‍ය පෞද්ගලික අංශයේ සේවය කරන කෙනෙක්, සුළු හා මධ්‍ය පරිමාණ මට්ටමේ ව්‍යාපාරිකයෙක්, ඒ වගේ කෙනෙක් ගන්න වාහනවල මිල තමුන්නාන්සේලා විශාල වශයෙන් වැඩි කරලා තියෙනවා. අපි කියනවා මේ වෙලාවේ ඒවා සංශෝධනය කරන්න. ඒ සාමාන්‍ය පන්තියේ අය ගන්නා වූ කුඩා වාහනවල මිල අඩු කරලා දෙන්න. ඊළඟට තීරෝද රට ව්‍යාපාරයේ අපි දන්නා විශාල සේවාවක් මේ රට තුල සිද්ධ කරනවා. සමහර තීරෝද රට රියදුරෙක් දහස් ගාණක් ඉන්න, ලක්ෂ ගාණක් ඉන්න රියදුරන් අතරින් එක්කෙනෙක්ගේ වෙන වැරද්දක් උවා දැක්වුවට විශේෂයෙන්ම ඒ අය විශාල සේවාවක් කරනවා. දැන් ඒ තීරෝද රට මිල අද වෙනකොට වැඩි කරලා තියෙනවා. ඒ තීරෝද රට මිල වැඩි කරනවා කියන්නේ ගම් මට්ටමේ, බිම් මට්ටමේ ඉන්න ජනතාවට තමයි මේ පීඩනේ යන්නේ. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම ඊළඟට කරන කාර්යය තමයි අපි දන්නා මේ ත්‍රිවිල් කර්මාන්තයත් එක්ක අද විශාල පෞල් ප්‍රමාණයක් ජීවත් වෙනවා. නමුත් දැන් ඔබ තමුන්නාන්සේලා සූදානම් වෙනවා මේ තීරෝද රට ව්‍යාපාරයේ සම්පූර්ණ ප්‍රසංස්කරණයට ගේන්න. අපිට සැකයක් තියෙනවා මේකත් පෞද්ගලික අංශයකට දෙන්න තමයි සූදානම් වෙන්නේ. ඒ පෞල් ටික ඔක්කොමටම මොකද වෙන්නේ? ඒ නිසාද තීරෝද රට හිමියන් සහ තීරෝද රට රියදුරන් සම්පූර්ණ විශාල අනතුරකට මූණ පාමින් සිටිනවා කියන එක අපි මතක් කරන්න කැමතියි. ඒ ව්‍යාපාරයට අත ගහනවා නම් පැහැදිලි විකල්පයක් ඒ අය වෙනුවෙන් යොදවලා ඒ කාර්යභාරය ඉටු කරන්න කියන කාරණේ අපි විශේෂයෙන්ම මතක් කරන්න ඕනේ. ඒ වගේම තමුන්නාන්සේලා මේ අයවැය තුල විශේෂයෙන්ම අපි දැක්කා මේ අපේ රටේ ප්‍රධානම කර්මාන්තයේ කෘෂිකර්මාන්තය. නමුත් කෘෂිකර්මාන්තයේ හිතාමතාම වලපල්ලට යවන විදිහේ යෝජනා සහ සැලසුම් තමයි වත්මන් ආණ්ඩුව විසින් කරගෙන යන්නේ කියන එක මනාව පැහැදිලි වෙනවා. කන්න ගන්නාවක් අපේ දුෂ්කර ප්‍රදේශවල ගොවි ජනතාවට කුඹුරු වගා කරන්න බැරි වුණා. ඒ කුඹුරු වගා කරන්න බැරි වෙච්ච ගොවින්ට අඩුම තරමින් පොහොර සහනාධාරයක් ලබා දෙන්න තරම් මේ ආණ්ඩුවේ තෙතමනයක් තිබුණේ නැහැ. ඒ විතරක් නෙමෙයි, මම මේ වෙලාවේ මතක් කරන්න ඕනේ, මම හැරිසන් ගරු ඇමතුමාට අභියෝග කරනවා. ඇවිල්ලා බලන්න කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ මේ රටේ විශේෂයෙන්ම වී නිෂ්පාදනය කරන දිස්ත්‍රික් අතරින් දිස්ත්‍රික් ප්‍රධානම දිස්ත්‍රික්කයක් තමයි කුරුණෑගල දිස්ත්‍රික්කය. අද කිසිම තැනක කුරුණෑගල දිස්ත්‍රික්කේ වී මිලදී ගැනීමේ වැඩපිළිවෙලක් හෝ ක්‍රමවේදයක් කිසිම තැනක සූදානම් කරලා නැහැ. කෘෂිකර්ම ඇමතුමා කැමති නම් අපි එතුමත් එක්ක ගිහිල්ලා සම්පූර්ණ මේවා නිරීක්ෂණය කරන්න කැමති. කිසිදු වැඩපිළිවෙලක් නැහැ. ඒ ගොවීන් අද වහබන තත්ත්වයට පත් වෙලා ඉන්නවා, විශාල අසරණ තත්ත්වයකට පත් වෙලා ඉන්නවා. විශේෂයෙන්ම කන්න හතරක් පාළු වෙලා පහුගිය අවුරුද්දේ පහුගිය කන්නේ විතරක් වර්ෂාව නිසා ඒ කුඹුරු ටික වගා කරගත්තට පස්සේ ඒ වගා කරගෙන ගත් අස්වැන්නත් අද කුණු කොල්ලෙට දෙන්න සිද්ධ වෙලා ඒ ගොවි ජනතාව දැඩි ලෙස පීඩනයට පත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා මේ ආණ්ඩුවේ විශේෂයෙන්ම ඇමතිවරු මේවා ගැන කිසිම මේ ජනතාවගේ ප්‍රශ්න ගැන කිසිම තැකීමක් නැතුව මේ කොළඹ සමාජය විතරක් ගැන කල්පනා කරලා අද සම්පූර්ණයෙන්ම ආණ්ඩුව කොකේන් නියෝජිතයෙක් බවට පත් වෙලා තියෙනවා. කොකේන් ප්‍රචලිත කරන්න ඒ මද්ද්‍රව්‍ය ප්‍රචලිත කරන ඒ සමාගම් එක්ක ගිවිසුම් ගහලාද කියලා අපිට හිතෙනවා. මොකද ඒ වෙනුවෙන් ඇමතිවරු පෙනී හිටින්නත් ඒ නිසා ජනතාවගේ ප්‍රශ්න ඔක්කොම පස්සට දාලා තියෙනවා. දැන් බලන්න රටේ ඉඩම් ප්‍රශ්න කොච්චර තියෙනවද කියලා. රටේ ජනතාවගේ ඉඩම් ප්‍රශ්න විසඳන්න කිසිම වැඩපිළිවෙලක් නැහැ. ඉඩම් ඔප්පු 1000ක් දුන්නා කියලා, ඉඩම් ඔප්පු 1500ක් දුන්නා කියලා ඉඩම් ප්‍රශ්න විසඳෙන්නේ නැහැ. කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ ඉතාම අහිංසක ජනතාව 105කට වඩා අද ඉන්නවා ඉඩම් මේ හිමිකාරීත්වය බලාගෙන අවුරුදු ගණන් සුසුම් හෙලෙල. විශේෂයෙන්ම අපි කියන්න ඕනේ සමහර ආයතනවල තියෙන ඒකාධිපතිත්වය නිසා. දැන් උදාහරණයක් ඇරෙන්න පොල්පිටිගම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ ඉරුදෙනියාව කියලා ගමක් තියෙනවා. පවුල් 2500ක් ඉන්නවා. ඉතාම අහිංසක ගොවි ජනතාවක් ඉන්නේ. ඒ අය සම්පූර්ණ මෙලෝලු වගාව කරන්නේ. අවුරුදු 50කට වැඩි ඉස්කෝල හදලා තියෙනවා, ඉස්පිරිතාල හදලා තියෙනවා. දැන් අඩු ගානේ වග්ගඩු රෝගීන්ට ආරෝ ප්ලාන්ට් එකක් ගහන්නවත් අයිතිය දෙන්නේ නැහැ. 80 දශකයේ ගැසට් එකක් ගහලා තියෙනවා එක්සත් ජාතිපක්ෂ ආණ්ඩුව කාලේ. ඒ ගැසට් එක නිසා ඒ ඉඩම් ටික දැන් ආයේ පවර ගන්න හදනවා රජයට. ඒ අය මරාගෙන මැරෙන්න සූදානම් ඒ අහිංසක ගොවි ජනතාව. අපි ඉල්ලනවා ඒ විෂයභාර අමාත්‍යතුමා, අපි විශේෂයෙන් ඉල්ලා සිටිනවා මේවා පිළිබඳව සානුකම්පිතව බලන්න ඕනි, සංවේදීව බලන්න ඕනි. ඒ ගොවි ජනතාවගේ පීඩණය ඒ ගොවි ජනතාව අතරට ගිහිල්ලා බිමට ගිහිල්ලා බලන්න කියලා අපි කියනවා. hina යනවා විශේෂභාර ඇමතිවරයා හැටියට චෝන් අමරතුංග මහත්තයා ජ්‍යෙෂ්ඨ අමාත්‍යවරයෙක් තමයි. හැබැයි ඒ පිළිබඳව කොයි ආකාරයේ දැක්මක් තියෙන කියන පිළිබඳව අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ නිසා අපි කියනවා මේ බිම් මට්ටමේ තියෙන ප්‍රශ්න වලට මීට වඩා මේ ආණ්ඩුව විශේෂයෙන්ම කටයුතු කරන්න මැදිහත් වෙන්න කියන කාරණේ අපි කියන්න කැමතියි. ඊළඟ ප්‍රශ්නය තමයි දවෙන ප්‍රධාන ප්‍රශ්නයක් වනාලි ප්‍රශ්නය. ඒ වනාලි ප්‍රශ්නයට වැඩපිළිවෙලක් කිසිම ආකාරයෙන් යොදන්න මුදල් ප්‍රතිපාදනයක් හෝ එහෙම කිසිම නැහැ. කුමන හොදයක් කරනවා කියලා විතරක් සටහනක් දාලා තියෙනවා. ඊයේත් අපි දැක්කා මාධ්‍ය තුළ මැරිච්ච අය ගෙනල්ලා පාරේ තියාගෙන ඒ අහිංසක ජනතාවට කරන්න දෙයක් නැතුව උජ්ජෝසන කරනවා. මේවට විසඳුම් තියෙනවා. මේවට මේ වනජීවී දෙපාර්තමේන්තුවට විතරක් මේ කාර්යය කරන්න බෑ. විශේෂයෙන්ම ආයතන ගණනාවක් ඒක රාශිවිච්ච ටාස්ක් ෆෝස් එකක් හදලා මේ වගේ ප්‍රධාන ප්‍රශ්න වලට විසඳුම් හොයන්න කටයුතු කරන්න ඕනේ. විශේෂයෙන්ම අපි මතක් කරන්න කැමති මේ මේ වගේ ප්‍රධාන ප්‍රශ්න තියෙද්දි අද පාර්ලිමේන්තුවේ ඉන්න පසුබිම් මන්ත්‍රීවරු කණ්ඩායම එක්සත් ජාතික පක්ෂේ මේ විවාදේ තුලම අපි දැක්ක විශේෂයෙන්ම අතිගරු ජනාධිපතිතුමාගේ වැසීසය ගැන කතා කරමු. අතිගරු ජනාධිපතිතුමාගේ වැසීසය පරද්දනවා කියනවා. ඒ වගේම නෑ නෑ ජනාධිපතිතුමාගේ අමාත්‍යංශ පරද්දන්නේ නෑ, ජනාධිපති ලේකම් කාර්යාලයේ වැසීසය පරද්දනවා කියනවා. ජනාධිපති ලේකම් කාර්යාලයට මුදල් වෙන් කරන්නේ මොකටද? ජනාධිපති ලේකම් කාර්යාලයට මුදල් වෙන් කරන්නේ තවිනාඩි ජනාධිපති ලේකම් කාර්යාලයට ගරු මන්ත්‍රීතුමියනි මුදල් වෙන් කරන්නේ ජනාධිපතිතුමාගේ පෞද්ගලික සුඛවර්ණේ හඳා නෙමෙයි. ජනාධිපති ලේකම් කාර්යාලය අද මේ රටේ ජනප්‍රිය විච්ච ව්‍යාපෘති තියෙනවා නම් ජනතාවට සමීප විච්ච ජනතාව වෙනුවෙන් පිණී හිටින ජනතාවගේ ප්‍රශ්න ඇත්තට හඳුනාගත්ත ව්‍යාපෘති ගණනාවක් අද ජනාධිපති ලේකම් කාර්යාලය හරහා ක්‍රියාත්මක වෙන්නේ. එකක් තමයි වගෝඩු රෝග නිවාරණ ජාතික වැඩසටහන, අනික තමයි පරිසර සංරක්ෂණ ජාතික වැඩසටහන, අනික තමයි දරුවන් සුරක්ෂම කියන ජාතික වැඩසටහන, අනික තමයි මත්ද්‍රව්‍ය නිවාරණ ජාතික වැඩසටහන. මේ වගේ වැඩසටහන් ගණනාවක් එක්ක ගාම ශක්තිය ඇතුළු මේවට තමයි මේ මුදල් වෙන් කරලා තියෙන්නේ. අපි දැක්ක හිරුණක ප්‍රේමචන්ද මන්ත්‍රීතුමිය කියනවා ජනාධිපතිතුමා සරලයි කියලා ඇවිල්ලා මහා ගොඩක් ජන ජනාධිපති ලේකම් කාර්යාලයට මුදල් වෙන් කරගෙන තියෙනවා. ජනාධිපති ලේකම් කාර්යාලයට මුදල් වෙන් කරගෙන තියෙන්නේ ජනාධිපතිතුමාගේ පෞද්ගලික අවශ්‍යතාවෙන් ඉටු කරන්න නෙමෙයි, මේ රටේ සුවහසක් වූ අහිංසක ජනතාව වෙනුවෙන් සහ මේ රටේ ප්‍රධාන පිළලේවිච්ච මත්ද්‍රව්‍ය උවදුර මේ රටින් තුරන් කිරීම සඳහා අවශ්‍ය වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න තමයි මේ මුදල් වෙන් කරගෙන තියෙන්නේ කියන එක අපි මතක් කරන්න කැමතියි. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මීළඟට ගරු මන්ත්‍රී අමීර් අලි ශාබ්දීන්.
වෙලාව අඩු කරන්න එපා.
සමන්ත විජේසිරිමන්තුමා.
දැන් අපි මෙතුමගෙන් අහන්න ඕනේ. එතුමාට ඔය මන්ත්‍රීකම දීපු නිසා දන්නේ නැහැ මේ මෛත්‍රීපාල සිරිසේන වර්ණනා කරන්නේ. මොකද පෞගියේ කාලෙම මුතුවා මහින්ද රාජපක්ෂ කිතුරුල හිටියේ. ඒ නිසා අවස්ථාවාදී නොවේ. මොකද අපිට වගකීමක් තියෙනවා කරු මන්ත්‍රීතුමනේ. එතුමා පාලනයට එන්න කලින් කිව්ව තැන නෙමෙයි එතුමා ඉන්නේ. එතුමා මහ ලොකු වැයශීෂයකට මුදල් දවගෙන සජාචාර සම්පන්න නොවන විදිහට තමයි කටයුතු කරන්නේ. එතුමා ජනාධිපති වැයශීෂයේ විශාල මුදලක් වැය කරන්නේ. මොකද මහින්ද රාජපක්ෂට බැනපු මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිවරයා ඒ පාරම යනවා. ඒක වැරදි කියන කොන්දක් අපිට තියෙනවා. ඒ නිසා තමයි ඒක විශේෂ පරාජය කරන්නේ අපි.
ගරු මන්ත්‍රීතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. இந்த வரவு செலவு திட்டத்திலே கௌரவ மங்கள சமரவீர
அந்த பண்டார மந்துமா
ஜாமேந்த மந்திரிதுமா අපි කඩේ යන්නේ මම මහින්ද රාජපක්ෂ මහත්මයාට කඩේ ගියා මම මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයාට කඩේ යනවා ඉදිරියේදී දෙන්නටම කඩේ යනවා මතක තියාගන්න ඒ රට වෙනුවෙන් ඒ නිසා තමුන්නාන්සේලාගේ ඇතුලේ තියෙන ප්‍රශ්න ඇතුලේ බේර ගන්නවා තමුන්නාන්සේලාගේ තියෙන ප්‍රශ්න ඇතුලේ
ඉදවරේ කාලම් බිස්මිල්ලා
කර්මන්තිතුමා
ඉන්ද රාටිලේ නෙන්ටඩවලිකෙ පින්මාග
කර්මන්තිතුමා හරි
கௌரவ மங்கள சமரவீர அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த 2019 வருடத்துக்கான வரவு செலவு திட்ட விவாதத்திலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமைட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கிற பொழுது விசேடமாக 2015 வருடத்தில் இருந்து 2020 வருடத்தை நோக்கிய இந்த வரவு செலவு திட்டத்திலே அரச ஊழியர்களுக்கான மாதாந்த சம்பளவு உயர்வு என்பது 106 வீதத்தை கடந்து செல்லுகிற ஒரு வரவு செலவு திட்டமாக நான் இதை பார்க்கிறேன். தற்பொழுது இந்த வருடத்திலே 2019 வருடம் ஜூலை மாதத்தில் இருந்து 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பையும் அதுபோன்று ஓய்வூதியம் பெறுவர்களுக்காக 1200 ரூபாய் அதிகரிக்கின்ற திட்டத்தையும் இந்த வரவு செலவு திட்டத்திலே கௌரவ நிதி அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் முன்வைத்து இருப்பது என்பதன் முடிவு 2020 வருடம் வருகிற பொழுது இந்த அரசாங்கம் 2015 வருடத்திலிருந்து ஆரம்பித்து 5 வருட காலத்திற்குள் 106 வீத சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கிறது. சகல அதே அரசியல் அரசு அதிகாரிகளுக்கு 106 வீத சம்பள உயர்வை வழங்கியிருக்கிற ஒரு நிகழ்ச்சி நிலை இந்த வரவு செலவு திட்டத்திலே காண முடிகிறது. இதுல இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையிலே எனக்கு மிகவும் பிடித்தமான நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதிலே மிக மிக பிடித்த ஒரு விடயம்தான் காணாமல் போன உறவுகள் தொடர்பிலே இந்த பாராளுமன்றத்திலே இந்த நாட்டிலே 1000 லட்சக்கணக்கான உயிர்கள் காணாமல் போயிருக்கிற ஒரு சூழலிலே ஒவ்வொரு நாளும் சந்திகளிலும் வெயில்களிலும் இருந்து கொண்டு தங்களுடைய கணவனை எதிர்பார்க்கிற மனைவியும் மனைவியை எதிர்பார்க்கிற கணவனும் பிள்ளையை எதிர்பார்க்கிற தாயும் தகப்பனும் என்ற போராட்டத்திலே ஒரு நம்பிக்கையை இந்த வரவு செலவு திட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். அந்த வகையிலே காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் வரை 6000 ரூபாயை மாதாந்த கொடுப்பனவாக அந்த சமூகத்திற்கு கொடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்களையும் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்களையும் இந்த இடத்திலே வடக்கு கிழக்கு அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் என்கிற ரீதியிலே என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த கொடுப்பனவு 6000 ரூபாய் போதுமானது என்று நான் என்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு 6000 ரூபாயிலே இந்த காலகட்டத்திலே இந்த கொடுப்பனவை ஆரம்பித்து வைப்பதற்கு மனநிலை வந்திருக்கிறதே அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் அந்த எதிர்பார்ப்பை ஒரு தீர்வை எதிர்நோக்கியிருக்கிற அந்த சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி நிரலாக நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே எதிர்காலத்திலே இந்த தொகை அதிகரிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய உறவுகள் விடயத்திலே அரசாங்கம் அதிக அக்கறை எடுத்து அதனை தீர்த்து கொடுப்பதற்கான முனைப்புகளை செய்யப்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்க வேண்டியது காலத்தின் கட்டாய தேவை என்று நான் நினைக்கிறேன். அது மாத்திரம் அல்லாமல் இந்த நாட்டிலே நாங்கள் ஏற்கனவே பேசிக் கொண்டது பொழுது அடிப்படை வசதிகளாக பார்க்கப்படுகிற இந்த கழிப்பறை வசதி என்கிற ஒரு விடயம் நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே இந்த காலகட்டத்திலே பேசுவதற்கு நாங்கள் வெக்கப்பட்டுக் கொள்ள வேண்டும். இந்த 21வது நூற்றாண்டிலே நாங்கள் 10 லட்சம் பேருக்கு மலசல கூடம் அமைப்பதற்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்டிலே 10 லட்சம் பேருக்கு மலசல கூடம் கட்டுவதற்காக 4000 மில்லியன் ரூபாய்களை இந்த வரவு செலவு திட்டத்திலே அதனை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிற முனைப்பு என்பது அது பாராட்டப்படக்கூடிய விடயம். இதற்காக பல லட்சம் பல மில்லியன்களை 4000 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நான் இந்திய அரசாங்கத்திற்கு இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். என்னுடைய மாவட்டத்திலும் 3400 கழிப்பறை வசதிகளை கட்டிக் கொடுப்பதற்காக இந்திய அரசாங்கம் எங்களுக்கு முன் வந்திருக்கிறது. இந்த இடத்திலே அந்த விடயத்தை இதனோடு இல்லாமல் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அந்த மாவட்டத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை சென்று அடைவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதற்காக நான் இந்திய அரசுக்கு இந்த இடத்திலே நன்றி கூட கடமைப்பட்டவனாக இருப்பதோடு அதுபோன்று சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கான கொடுப்பனவாக அதாவது இப்பொழுது 21000 பேர் இந்த சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5000 ரூபாய் மாதாந்த உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இதை என்னுடைய அயல் மாவட்டமான என்னுடைய மாவட்டத்திலும் வடகிழக்கிலும் அதற்கு அப்பால் பொலனறுவை மாவட்டத்திலும் அன்றாதபுரம் மாவட்டத்திலும் இந்த சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான நோயாளர்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்திலே 5000 பேருக்கு மாத்திரம் வரையறை செய்யப்பட்டிருந்த இந்த கொடுப்பனவு இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மேலும் 5000 பேருக்கு அதாவது கிட்டத்தட்ட 10000 பேருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்திலே செய்திருக்கிறது என்பது நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். அதற்காக நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அதுபோன்று நீண்ட காலமாக வடக்கிலே இருந்து புலம்பெயர்ந்து துரத்தப்பட்டு வந்த முஸ்லீம்கள் அவர்களுடைய பிரச்சனை மீள்குடியேற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீண்ட காலமாக பேசப்பட்டுக் கொண்டு வருகிற பிரச்சனை அவர்களுடைய பிரச்சனையும் காணாமல் போன சமூகத்தினுடைய பிரச்சனை எவ்வாறு பேசப்படுகிறதோ காணாமல் போன சமூகத்தினுடைய பிரச்சனை எவ்வாறு வடபுலத்திலே பேசப்படுகிறதோ அதுபோன்றுதான் வடக்கிலே இருந்து துரத்தப்பட்ட முஸ்லீம்களுடைய மீள்குடியேற்ற பிரச்சனையும் நீண்ட காலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கிற முனைப்பு அதை இம்முறை செய்து வைக்க வேண்டும். அதற்குரிய தேவையான நிதி மூலங்களை பெற்று தருவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்ற அந்த நல்ல செய்தி வடபுலத்திலே புலம்பெயர்ந்து போன அந்த முஸ்லீம்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற செய்தியாக எங்களுடைய கட்சி பார்க்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே பரவலாக பேசப்படுகிற ஒரு வேலை திட்டம் கம்பரலிய வேலை திட்டம். இந்த கம்பரலிய வேலை திட்டத்தின் மூலம் இந்த நாட்டின் எல்லா மூலை முடுக்குகளிலும் கிட்டத்தட்ட 48000 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்து இந்த 48000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகள் மூலம் இந்த நாட்டிலே எல்லா பிரதேசங்களுக்கும் எல்லா வகையான அபிவிருத்திகளையும் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்திலே பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை இட்டு நான் இதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதிலே கூடுதலாக எங்களுடைய பிரதேசத்திலே வடக்கிலும் கிழக்கிலும் இந்த பிரதேசத்திலே நிறைய அங்கு இல்ல காணாமல் போன மதஸ்தலங்கள் பாடசாலைகள் இன்னொரு என்ன விடயங்களை திருத்திக் கொள்வதற்கான ஒரு முதற்கட்ட சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். எனவே இந்த வேலை திட்டம் எல்லோருக்கும் எல்லா மாவட்டத்திலும் இந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேலை திட்டத்தை தான் அந்த கடந்த காலத்திலே தற்காலிகமாக சட்டவிரோதமாக வந்த அரசாங்கம் என்ன செய்தது என்றால் முதல் முதலிலே வந்து நிறுத்தியது இந்த கம்பரலிய வேலை திட்டத்தை தான். எனவே அவர்களுக்கும் அது தெரிந்து போன விடயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த கம்பரலிய வேலை திட்டம் இந்த அரசாங்கம் முன்னெடுப்பதாக இருந்தால் இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்கிற காரணத்திற்காகத்தான் அவர்கள் அந்த சட்டவிரோதமாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் அந்த காலகட்டத்திலே வந்து முதல் முதலாக சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரம் இந்த நாட்டிலே கம்பரெளிய வேலை திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கிற அந்த அமைச்சரவை பத்திரத்தை தான் அவர்கள் சமர்ப்பித்தார்கள். அதன் மூலம் அவர்கள் என்ன செய்தி சொன்னார்கள் என்றால், நாங்கள் தாங்கள் பயப்படுகிறோம், இவ்வாறான வேலை திட்டம் இந்த நாட்டிலே ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் நடக்கப்படக் கூடாது என்கிற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே தான் அந்த வேலை திட்டத்தை அவர்கள் செய்தார்கள். சபைக்கு தலைவர் தாங்கும் தலைவி அவர்களே, இந்த அதுபோன்றுதான் இந்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்கிற இந்த விடயத்தின் மூலம் இந்த நாட்டிலே எல்லா இளைஞர்களையும் கவர்ந்திருக்கிற, எல்லா முதலீட்டாளர்களையும் கவர்ந்திருக்கிற, தாங்கள் ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிற, எங்களுடைய முயற்சிகள் ஊடாக நாங்கள் ஏதாவது செய்து அந்த தொழில் முயற்சியின் மூலமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்பது ஒரு வரப்பிரசாதம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லியாக வேண்டும். அது ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லோருமே அதை சிறப்பாக பார்க்கிறார்கள். கட்சி பேதமின்றி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதன் மூலம் இந்த நாட்டிலே நன்மை அடைகின்ற ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற விடயத்தை நாங்கள் இவ்விடத்திலே தெளிவாக அந்த வரவு செலவு திட்டத்திலே எங்களுக்கு துல்லியமாக தந்த நிதியமைச்சர் பாராட்டப்பட வேண்டியவர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கட்சி முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையிலே சம்மாந்துறை அம்பாறை மாவட்டத்திலே சம்மாந்துறை தொகுதியும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாழைச்சேனை பிரதேசமும், வடபுலத்திலே மன்னார் நகர அபிவிருத்தி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எங்களிடத்திலே இருக்கிறது. இது ஒரு தனி சமூகம் சார்ந்த அபிவிருத்தி அல்ல. அந்தந்த மாவட்டங்களிலே எல்லா சமூக மக்களையும் இணைத்துக் கொண்டு அவர்களுடைய எல்லோரும் ஒன்றிணைத்து இந்த அபிவிருத்தியில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இந்த கோரிக்கையை வைத்தது. இந்தந்த மாவட்டங்களிலே நாங்கள் சார்ந்த அங்கிருக்கிற எல்லா சமூகத்தையும் இணைத்துக் கொண்டு இந்த அபிவிருத்தியோடு பயணிக்க வேண்டும் என்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேண்டுதலை இந்த நாட்டின் பிரதமர் அவர்கள் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும், தருவார் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த விடயத்திலே நான் இவ்விடத்திலே அதை இது ஒரு சிறப்பான அம்சமாக நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, அது மாத்திரம் அல்லாமல் 60,000 to 6,00,000 சமுர்த்தி கொடுப்பனவுகள் இதற்காக 10,000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே ஒரு பிரிவினர் மாத்திரம்தான் இந்த சமுர்த்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே மாறி மாறி அவர்களுடைய குடும்பத்திற்கும் அந்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகளுக்கு மாத்திரம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பாரிய அணியினர் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் சமுர்த்தி வழங்கப்பட வேண்டும், நாங்களும் எதிர்காலத்திலே இந்த சமூகத்தோடு பயணிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இதுவரையும் அந்த சமுர்த்தி வழங்காத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இதை பற்றி பல தடவை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்களுடைய மக்களுக்கு, பாதிக்கப்பட்டு போன மக்களுக்கு, போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அடிக்கடி கொண்டு போகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரல்களுக்கும் அவர்களுடைய வறுமையை இல்லாமல் செய்கிற ஒரு வேலை திட்டத்திலே இன்னும் வடபுலத்திலும் கிழக்கிலும் சரியாக சென்றடையவில்லை என்கிற பலமான குற்றச்சாட்டை நான் சொல்லியாக வேண்டும். எனவே அதை இதன் மூலமாக ஈடு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே வழங்கப்பட இருக்கிற 6,00,000 புதிய சமுர்த்தி அந்த பயனாளிகளிலே முன்னுரிமையாக வடக்கிற்கும் கிழக்கிற்கும் அதனை அந்த சார்ந்த மக்களுக்கு அதிக அவர்களுடைய வீதாசாரத்துக்கேற்ப சரியாக வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் இடத்திலே வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு பாதிக்கப்பட்டு போயிருக்கிற மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் போயிருக்கிறது, அவர்களுடைய குடும்பம் இல்லாமல் போயிருக்கிறது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி கொடுக்கிற தலைவர்மார்கள் இல்லாமல் போயிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்தின் கொடுக்கப்படுகிற இவ்வாறான உதவுதொகைகள் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதிலே அரச அதிகாரிகளும் அமைச்சர்களும் இந்த நாட்டின் தலைவர்களும் அதிலே உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். அது மாத்திரமல்லாமல் வடகிழக்கை பொறுத்தவரையிலே நீண்ட காலமாக யுத்தத்தை எதிர்நோக்கி இருந்து வீடு இல்லாதவர்கள், தொழில் இல்லாத இளைஞர்கள், வீடு இல்லாத குடும்ப தலைவிகள் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு 15,000 செங்கல் வீடுகள் கட்டுவதற்காக 5,500 மில்லியன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அந்த வடக்கிலும் கிழக்கிலும் 15,000 வீடுகள் என்பது அவர்களுடைய தேவையிலே ஒரு குறிப்பிட்ட சிறு வீதம் என்பதை மாத்திரம் என்னால் சொல்ல முடியும். எனவே நாங்கள் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய கஷ்டத்தை இந்த பெரும்பான்மை அரசியல் தலைவர்கள் அல்லது சிறுபான்மையை நசுக்க வேண்டும் என்று விரும்புகிற அரசியல் தலைவர்கள் இந்த விடயத்திலே இந்த சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டிலே நிம்மதியாகவும் அது நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு பிரார்த்தனையோடு மாத்திரம்தான் நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் எங்களுக்கு தனியான நாடு வேண்டும் என்கிற பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த நாட்டை ஒரு சஞ்சலத்துக்கும் சர்ச்சைக்கும் ஆட்படுத்துவதற்கு நாங்கள் என்றுமே தயாராக இல்லை. எனவே அந்த வகையிலே நாங்கள் எதிர்பார்த்திருப்பது இவைகளெல்லாம் ஒரு சிறந்த ஒரு நல்ல முன்னுதாரணமாக இந்த நாட்டிலே இந்த கடந்த அண்மை குறிப்பிட்ட காலத்திலே என்றுமே சொல்லப்பட முடியாத ஒரு வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். புதிய தம்பதிகளுக்கு 10 மில்லியன் ரூபாய் கடன் வசதி நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நிரல். என்னை இந்த வரவு செலவு திட்டம் முடிந்தவுடனே என்னை சார்ந்தவர்கள் நிறைய பேர் எனக்கு அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள். என்னுடைய வாழ்த்துக்களை நிதியமைச்சருக்கு சொல்லிவிடுங்கள் என்று. ஏனென்றால் நாங்கள் திருமணம் செய்து விட்டோம், திருமணம் செய்ய போகிறோம், இந்த கடனை எங்களுக்கு இலகுவாக பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. எனவே அந்த விடயத்தை இந்த விடயத்திலே நாங்கள் ஒரு வட்டி இல்லாத முறையாக நாங்கள் எங்களுக்கு சரியா அடிப்படையிலே ஒரு வட்டி இல்லாத கடன் முறையையும் இதற்குள் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற விடயத்தை நாங்கள் இந்த நிதி அமைச்சரிடத்திலே இந்த இடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். சபைக்கு தலைமை தாங்கும் தலைவி அவர்களே, இது ஒரு சிறந்த வரவு செலவு திட்டம். இதுல எங்களுடைய கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இது சிறப்பான முறையிலே வெற்றி அடைய வேண்டும், இந்த கூறப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் சிறப்புடன் அடைய வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கவலை ஒரு படிவு இருக்கிறது. ஒரு கவலையோடு பேச வேண்டிய ஒரு நிகழ்வு இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் எங்களுடைய கட்சியும் எங்களுடைய மக்களும் என்று பார்க்கிற அல்லது இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மை சமூகம் ஒரே பிரதேசத்திலே வாழ்கிற ஒரு பிரதேசத்தில் வாழ்கிற மக்களை ஒரு திட்டமிட்டு வேறு வகையில் நசுக்கின்ற ஒரு முனைப்பை செய்கிறார்களா என்கிற சந்தேக குரலோடு பேசுகிற நிலவரத்திற்கு இந்த நிலைமை ஆகியிருக்கிறது. புத்தளை மாவட்டத்திலே அறுவைக்காடு என்கிற பிரதேசத்திலே கொழும்பிலே இருக்கிற இந்த நாட்டிலே இருக்கிற அநேகமான குப்பை கொட்டுகிற தளமாக இந்த அறுவைக்காடுவை பாவிக்க இந்த அரசாங்கம் முயல்வது என்பதை எங்களுடைய கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. எனவே இந்த அறுவைக்காட்டிலே இந்த குப்பையை போட வேண்டும் என்கிற செயல்பாடு எங்களை பொறுத்தவரையிலும் இது ஒரு வியாபார தன்மையோடு செய்கிற ஒரு வியாபார கமிஷனோடு செயற்படுகிற விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம் அண்மை காலமாக இந்த குப்பை கூளங்கள் என்பது உலகத்திலே பேசப்படுகிற ஒரு கோல்ட் மைண்டாக பார்க்கிற இந்த காலகட்டத்திலே இதை பணம் கொடுத்து ஒரு டம்பிங் யார்டாக பணம் கொடுத்து பல மில்லியன்களை செலவு செய்து நாங்கள் 7,000 மில்லியன் ரூபாய்களை கௌரவ நிதி அமைச்சர் அவர்கள் மங்கள சமரவீர் அவர்கள் இதற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த 7,000 மில்லியன் ரூபாய்களை இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக செலவு செய்யக்கூடிய இந்த நிதியை தேவைப்படாத எவ்வளவோ புதிய விடயங்களில் தொழில்நுட்பங்கள் இருந்தும் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய வழிவகைகள் இருந்தும் இவர்கள் இதை அறுவைக்காட்டிலே கொண்டு கொழும்பிலே இருந்து 300 கிலோமீட்டருக்கு வாகன கூலி கொடுத்து அதை அங்கு செய்கிறார்கள் என்றால் இதிலே ஒரு பாரிய வர்த்தகம் இருக்கிறது என்பதை எங்களால் துல்லியமாக சொல்ல முடியும். சபைக்கு தலைமை தாங்கும் தலைவி அவர்களே, 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு செல்கின்றதை விடவும் நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே மிகவும் தைரியமாக எங்களுக்கு செல்ல முடியும். ஏனென்றால் இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் இலங்கையிலேயே கிட்டத்தட்ட 50 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பை கூளங்களை பயன்படுத்தி இந்த வேஸ்டேஜ் காபேஜ்களை பயன்படுத்தி மின்சாரம் செய்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கின்ற பொழுதிலும் அதை கருத்தில் கொள்ளாது 7000 மில்லியன் ரூபாய்களை ஏன் இந்த அரசாங்கம் கடலிலே காற்றிலே கொட்ட பார்க்கிறது என்ற கேள்வியை இந்த நாட்டின் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தின் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் என்கிற ரீதியிலே நாங்கள் கேட்காமல் இருக்க முடியாது. கடந்த காலத்திலே இவ்வாறு கேட்காமல் இருந்த காரணத்தினால் தான் பல கோடி ரூபாய் கணக்கான விடயங்கள் மோசடி என்று சொல்லியும் ஜனாதிபதி கமிஷன் என்று சொல்லியும் அந்த சிஐடி என்று சொல்லியும் எஃப்சிஐடி என்று சொல்லியும் பேசப்படுகிற விடயத்திலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த குப்பை கூளங்களை மிகவும் இலகுவாக புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வழிவகைகள் இருந்தும் கூட ஏன் இவர்கள் 7000 மில்லியன் ரூபாய்களை செலவு செய்ய போகிறார்கள், யாரை வளப்படுத்துவதற்காக, யாருக்கு கமிஷன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை செய்ய போகிறார்கள் என்கிற கேள்வியை இந்த நாட்டுடைய பிரதம மந்திரத்திலே நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியிடத்திலே நிதியமைச்சரிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், இந்த பாராளுமன்றத்திலே கேட்கிறோம், அதற்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சரவர்களிடத்திலே கேட்கிறோம், எதற்காக இந்த அநியாயத்தை செய்ய போகிறீர்கள் என்று. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவி அவர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இது சம்பந்தமாக கடந்த காலங்களிலே புத்தளத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நவவி அவர்கள், எங்களுடைய கட்சியின் தலைவர் கௌரவ ரிஷாட் பதுர்தீன் அவர்கள் அடிக்கடி இந்த பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பியிருக்கிறார்கள். புத்தளம் வாழ் மக்களுடைய அவர்களுடைய சுகாதாரத்தை கெடுத்து, அவர்களை நோய்வாய்ப்படுத்தி, அவர்களை ஒரு கடந்த காலத்தில் வருகின்ற காலங்களிலே ஒரு நோய்வாய்ப்பட்ட சமூகமாக புத்தள சமூகத்தை திட்டமிட்டு அளிப்பதற்கான ஒரு பிரச்சனை என்பதை புத்தளத்திலே இருக்கிற மக்கள் பயப்படுகிறார்கள், யோசிக்கிறார்கள். அவர்களுடைய யோசனையும் நியாயம் இல்லாமல் இல்லை. 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு சென்று புத்தளம் என்கிற கிட்டத்தட்ட 90-95% முஸ்லீம்கள் செறிந்து வாழ்கிற அந்த பிரதேசத்தை இப்படி கபலீகரம் செய்கின்ற இந்த வேலை திட்டத்திலே அதற்கு பொறுப்பான அமைச்சர் இதனை தலையீடு, இதுக்கு பொறுப்பான அமைச்சர் மனிதநேயத்தோடு பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறோம். யாரையும் வளப்படுத்தாமல் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவைப்பாடு கிடையாது. இந்த திட்டத்தை எங்களிடத்திலே தர சொல்லுங்கள், நாங்கள் இதை மிகவும் இலகுவாக அவர்களுக்கு செய்து கொடுக்கிற வழிகாட்டலை எங்களுக்கு செய்ய முடியும். ஒரு பாரிய செலவில்லாமல் இதை மின்சார உற்பத்தி செய்யக்கூடுகிற விடயமாக நாங்கள் இதை தொழில்நுட்பமாக எங்களால் மாற்றி தருகிற வல்லுநர்கள் இருக்கிறார்கள், அதற்காக முதலீடு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். சபைக்கு தலைமை தாங்கும் தலைவி அவர்களே, எங்கள் கொழும்பில் இருந்து சேகரிக்கிற குப்பை கூளங்கள் 1200 மெட்ரிக் டன் 1200 டன் குப்பைகளை ஒரு நாளைக்கு சேமிக்கிறார்கள். ஆனால் மின்சார உற்பத்தி 50 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்வதற்கு 750 டன்கள் தேவைப்படுகிறது. ஒரு யூனிட்டுக்காக அவர்கள் செய்கின்ற 50 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு ஒரு நாளைக்கு 750 டன் குப்பைகள் தேவைப்படுகிறது. நாங்கள் இங்கு 1200 டன்களை தான் எடுக்கிறோம். இன்னும் ஒரு இவ்வாறான ஒரு இயந்திர தொகுதியை புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற ஒரு விடயத்தை செய்ய முடியுமாக இருந்தால் இந்த 7000 மில்லியன் ரூபாய்களையும் அதனோடு தொடர்ந்து செலவழிக்கின்ற அந்த கமிஷனையும் அந்த செலவுகளையும் நாங்கள் இல்லாமல் செய்ய முடியும் என்று நான் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறேன். இது எங்களுடைய விடய மாத்திரமல்ல, புத்தள மாவட்டத்தில் இருக்கிற இந்த நாட்டிலே இருக்கிற இந்த மனிதநேயத்தை நேசிக்கின்ற அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த பிரதேசத்திலே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். இந்த போராட்டத்திலே கை கொடுத்து அந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல நியாயமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கௌரவ அமைச்சரவர்களிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். மனித நேயத்தோடு இதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும். நிறுத்துவதன் மூலம் இந்த விடயத்தை சரி செய்து கொண்டு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது தொடர்பிலே எங்கள் நாளை புத்தளத்தை பொறுத்தவரையிலே அதிலே தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என்கிற பேதமைக்கு அப்பால் எல்லா இன மக்களும் கைகோர்த்து கிளீன் புத்தளம் என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். இதிலே பௌத்த துறவிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்தியர்கள் இருக்கிறார்கள், தமிழ் மத போதகர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் போதகர்கள் இருக்கிறார்கள், எல்லாருமாக ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு பாரிய அநியாயம், இந்த அநியாயம் செய்யப்படக்கூடாது என்று, இந்த பாரிய அநியாயத்தை செய்யக்கூடாது என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இவ்வாறு இருக்கின்ற பொழுது தயவு செய்து இந்த விடயத்திலே இந்த பாராளுமன்றம், இந்த அமைச்சர், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கள் இந்த விடயங்களிலே நீங்கள் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய அரசியல் பிரவேசம் இந்த ஜனநாயக போராட்டத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடந்த அந்த 52 நாட்களிலே எங்களுடைய கட்சியும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதுபோன்று சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மற்ற தலைவர்களும் எவ்வளவு உள்ள திருப்தியோடு அவர்கள் இறங்கி போராடினார்கள் என்கிற விடயம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நாங்கள் சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டினுடைய பிரதமர் அதை புரிந்து ஆக வேண்டும். நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதியிடத்திலே சொல்லுவது, நீங்கள் இருவரும் சண்டை பிடித்துக் கொண்டு, பிரதமரும் ஜனாதிபதியும் சண்டை பிடித்துக் கொண்டு, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய அதிகார பிரச்சனைகளை நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதன் மூலம் இந்த நாட்டிலே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மக்களுக்கு உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். எனவே உங்களுக்கு அந்த ஆணையை நாங்கள் பெற்றுத் தந்தவர்கள், உங்களுடைய வெற்றிக்காகவும் நீங்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் உங்களுக்கு களமிறங்கி போரிட்டவர்கள், உங்களோடு நாங்கள் வேலை செய்தவர்கள் என்கிற அடிப்படையிலே நீங்கள் இருவரும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் ஒன்றாக இருந்து பேசி இந்த நாட்டுக்கு எது பொருத்தமானது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற விடயத்தை உங்களுடைய குடும்பி சண்டைகளை விட்டுவிட்டு இந்த ஜனநாயக நாட்டை பாதுகாக்கின்ற போராட்டத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விடயத்திலே நான் சொல்லியாக வேண்டும். அதுபோன்று அறுவைக்காடு விடயத்திலே விஞ்ஞான ரீதியாக there is some information, scientific information regarding this அறுவைக்காடு project. According to the World Bank guideline and solid waste management policy and solid waste guideline of Sri Lanka recommended do not choose underlying limestone area for the sanitary landfills. Further, the selected Arvaikadu site is Serakuliya village is very close to the Puttalam lagoon and Vilpattu National Park, which are the longest lagoon and second largest national park in the Sri Lanka respectively. They make a kiyanne mukadda they meva kiyanne loku be lagoon ekak thiyena e wageema wildlife ekata vanajeevi ekak thiyena kiyala kiyenawa. ஏவரட்ட என்னக்கூட ஏக்கத் வரதி கீழா கீரும் ஏகட கவுர் ஹரிகியூத் அண்ணன் கஸ்கப்படுவா கீழா கீரும் ஏ சம்பந்தம் கதாக்கரன கூட ஏக்கத் வரதி கீழா கீரும் திங் மேக்கது என்ன அபினவே மேக்கது என்ன வேர்ல்ட் பேங்க் கைட்லைன் கீன தேவல் த சைட் ஹேஸ் இஸ் அ வெரி ரிச் அண்டர் கிரவுண்ட் ரிசோர்சஸ் இன் ஸ்ரீலங்கா த சைட் இஸ் ப்ரோன் ஆஃப் த சென்சிக் வைப்ரேஷன் டியூ டு த மைனிங் ஆக்டிவிட்டிஸ் லிமிட் லைம்ஸ்டோன் in upcoming mining activities for the lime by agriculture salt production dehimada ki goda thiro mam meka sabagat karano mam me avasthavadi mam meka sabagat karano meka world bank guide
ob tumai kale avasan
kiyanda
avasan wenawa kale avasan
tapre den vetwa den e hinda mam karnavin illi mak karano me avasthavadi arwa kaadu மங்கிலிமக்கர்ணோ மே அவஸ்தாவேதி மா இல்லிம கர்ணோ அகாரோ அதால் அமைத்து மாட்ட மே அறுவைக்காடு ப்ரொஜெக்டுக்கு வகாம நவத்தண்ட நவத்தலாபி சாமகாம்பிக விசுந்தா முக்கியலா இல்ல மீ மங் நிகண்ட வேணுமா ஸ்தூதி
ஸ்தூதி மீலாங்கட்ட ஒரு லசந்தா லகிவன் மந்துமா உத்துமாட்டு வினாடி பாலு காலத்தி
மூலாசனருடு கரு மந்தி துமியனி விசேஷன்ம 2019 வருஷே அயவே දෙවෙනිවර කීමේ විවාදයේදී විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් විදිහට අදහස් කීපයක් ඉදිරිපත් කිරීමට ලැබීම පිළිබඳව ඉතාමත් සතුටු වෙනවා. සම්ප්‍රදායනුකූලව අපි මේ සභාව තුලත් පැවති අයවැයවලත් සෑම අයවැයකදීම අයවැය ඉදිරිපත් කරපු ආණ්ඩු පක්ෂය අයවැය පිළිබඳව සුබවාදීව කතා කරනවා වගේම විපක්ෂය අයවැය විවේචනය කිරීම අයවැය තිබෙන අඩුපාඩුකම් පෙන්වා දීම තමා ඉතිහාසයේත් වර්තමානයේදීත් විශේෂයෙන්ම සිද්ධ වෙන්නේ. විපක්ෂයේ කාර්යභාරය වගකීම් අඩුපාඩුකම් පෙන්වා දීම තමා. ඒ වගේම ආණ්ඩුපක්ෂයේ වගකීමත් මේ රට පාලනය කිරීම රට කරගෙන යෑම. එම නිසා කෙසේ හෝ අපි දෙපාර්ශ්වයම මම හිතන්නේ අවබෝධ කරගත යුතු වන්නේ අපි මේ පාර්ලිමේන්තුව තුළ කුමන ආකාරයෙන් සංඛ්‍යාලේඛන කරුණු ඉදිරිපත් කරලා කතා කළත් ප්‍රතිඵලයේ විදිහට මේ රටේ ජනතාව ඉතාමත් බුද්ධිමත්ව මේ කරුණු පිළිබඳව තීන්දු තීරණ ගන්නවා කියන එක පිළිබඳව අපි අවබෝධ කරගෙන අපි කතා කළ යුතුයි කියන එකයි මාගේ අදහස. එම නිසා විශේෂයෙන්ම මේ අයවැය තුලත් සුබවාදීව අපට කතා කරන්න පුළුවන් කරුණු තිබෙනවා වගේම සැලකිය යුතු අඩුපාඩුකම් ප්‍රමාණයකුත් තිබෙනවා කියන එක අපි සඳහන් කරන්න ඕනේ. ඒ වගේම අපි මේ හොඳ පැත්තට අපි මේකේ අඩුපාඩුකම් නරක පැත්තට අපි කතා කරනවා වගේම අපට මොනවද මේ දැන් තිබෙන තත්ත්වයෙන් මේ රට ඉදිරියට ගෙන යාම සඳහා අපිට කරන්න පුළුවන් දේ කියන එක පිළිබඳව මං හිතන්නේ අපි කතා කළ යුතුයි, අදහස් යෝජනා ඉදිරිපත් කළ යුතුයි. අද ඒක තමයි අවශ්‍යතාවය. අපේ රට නිදහස ලැබිලා දශක හතකට ආසන්න කාලයක් ගත වෙලා තිබුණත් අපි ලබාගත්තු ජයග්‍රහණ විශාල ප්‍රමාණයක් තිබෙනවා වගේම අපිට ළඟා කරගන්න බැරි වුණු බොහෝ දෑ තිබෙන බව අපි නිහතමානීව අපි පිළිගත යුතුයි. ඉතින් එම නිසා මෙන්න මේ තැන ඉඳගෙන අපි කතා කළ යුතුයි. මේ අයවැය යෝජනා සකස් කිරීමේදී මේට පෙර අවුරුද්දේ පැවති ආණ්ඩුවේ මමත් මුදල් හා ජනමාධ්‍ය නියෝජ්‍ය අමාත්‍යවරයා වශයෙන් කටයුතු කළා. ඒ අනුව ඒ අවස්ථාවන්වලදී ඉදිරිපත් වුණු සාකච්ඡාවට භාජනය වුණු කරුණු කීපයක් පිළිබඳව මෙවර මේ අයවැයත් සඳහන් වෙලා තිබෙනවා. ඉන් එකක් තමයි විශේෂයෙන්ම මේ අයවැය පිළිබඳව සුභවාදීව කතා කළා කලාකරුවන් පිළිබඳව. කලාකරුවන්ගේ තිබුණු ඒ අයිතිය පිළිබඳව තිබුණු ඒ බදු මුදල පිළිබඳව යම් සංශෝධනයක් කරලා තිබෙනවා. මේදී විශේෂයෙන්ම සඳහන් කරන්න ඕනේ මේ සංශෝධනය තුළින් විශේෂයෙන්ම ඒ කලාකරුවන්ගේ ප්‍රශ්නය සඳහා ස්ථිරසාර විසඳුමක් ලැබිලා නොමැති බව අපි අවබෝධ කරගන්න ඕනේ. විශේෂයෙන්ම ඒ කලාකරුවන්ගේ අයිතිය වෙනුවෙන් රුපියල් 50,000ක සහ වර්ෂයකට ලක්ෂ 5ක් දක්වා ඒ රැඳවුම් ගාස්තුව නිදහස් කරලා තිබෙනවා. මේක අලුත් දෙයක් නෙමෙයි, මේක තිබුණු දෙයක්. එතකොට මේ ශේෂ්ත්‍රයේ ඉන්න අයගේ ඉල්ලීම මේ ලක්ෂ 5 හෝ 50,000ක මුදල නෙමෙයි. මේ අයගේ ඉල්ලීම තිබෙන්නේ මේක ඉවත් කර දෙන්න කියන එකයි. ඒ නිසා අපි බැලූ බැල්මට මේ බදු ක්‍රියාදාමය නිසා ලැබෙන ආදායම පිළිබඳව අපි ගත්තොත් මං හිතන්නේ ඒ කොහෙත්ම අපිට එච්චර සැලකිය යුතු ගණනක් මේ ක්‍රමයේ තුලින් ලබා ගන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ නැහැ. උදාහරණයක් විදිහට වර්තමානයේ අපි දන්නවා ටෙලි නාට්‍ය ශේෂ්ත්‍රයේ දැවැන්ත අර්බුදයකට මුහුණ පාලා තිබෙනවා. අපේ රටේ එක මූල්‍යමය වශයෙන් පමණක් නෙමෙයි අද සමාජමය වශයෙන් විශේෂම වෙනත් රටවල ටෙලි නාට්‍ය අපේ නාලිකාවල පෙන්වීම නිසා අපේ රටේ සමාජ සංස්කෘතික වශයෙන් විවිධ අභියෝගයන් වලට අද මුහුණ පාලා තිබෙනවා. එම නිසා දේශීය වශයෙන් මේ ටෙලි නාට්‍ය නිෂ්පාදකයෙක් එක එපිසෝඩ් එකකට සාමාන්‍යයෙන් නාලිකාවක් ගෙවන්නේ 150,000ක් ලක්ෂ 2ක් විතර මුදලක්. මේ මුදලට රුපියල් 35,000ක් මේ දැන් තිබෙන ක්‍රමය තුළ ඒ නාලිකාව තියාගන්න රැඳවුම් බද්දක් විදිහට. ඉතින් මේක ප්‍රායෝගික නැහැ. ඉතින් මේ නිසා තමයි කලාකරුවන් පසුගිය කාල සීමාව තුළදීම අතිගරු ජනාධිපතිතුමා අග්‍රාමාත්‍යතුමා ඇතුළු මේ සියලුම පාර්ශ්ව සමග සාකච්ඡා කළේ මේක ඉවත් කර දෙන්න කියලා. එම නිසා දැනට මේ ජාත්‍යන්තරව පිටරටවල ඒ ටෙලිනාට්‍යවල ගුණාත්මක භාවයත් එක්ක තරඟ කරන්න තිබෙන අවස්ථාවකදී මේක කොහෙත්ම මේක අය නොකළ යුතු දෙයක් විදිහටයි පෞද්ගලිකව මම දකින්නේ. එම නිසා මේ තත්ත්වය පිළිබඳව විශේෂම අවධානය යොමු කළ යුතුයි කියන එකයි විශේෂම අපි යෝජනා කරා. ඒ වගේම සුබවාදී තව කරුණක් විදිහට අපි කතා කළ යුතුයි අපේ රටේ පොදු ප්‍රවාහනයේ පිළිබඳව. අපි දශක ගණනාවක් කතා කළා. අපේ රටේ සාමාන්‍යයෙන් දවසකට බස්නාහිර පළාතේ පමණ පෞද්ගලික පොදු ප්‍රවාහනයේ වෙනුවෙන් ඒ විද්‍යාඥයින් ආචාර්ය මහාචාර්යවරු ඉදිරිපත් කරපු කරුණු අනුව දවසකට බිලියන 1.5කට ආසන්න මුදලක් වැය කරනවා. පෞද්ගලික සහ සියලුම අංශවල. ඒතර වර්ෂයකට සාමාන්‍යයෙන් මේ ප්‍රවාහනය වෙනුවෙන් දළද ජාතික දළදේශීය නිෂ්පාදනයෙන් 10%ක් 12%ක් වැය කරනවා. මේක නොවිය යුතු දෙයක්. ඒ වගේම අද මේ රතවාහන තදබදය දැවැන්ත අර්බුදකාරී තත්ත්වයක් බවට පත් වෙලා තිබෙනවා. ඒ මිනිසා තමයි දිගින් දිගටම අපි කිව්වේ ඒ විශේෂත්වයෙන් අදහස් යෝජනා ඉදිරිපත් කළේ මේ පිළිබඳව පාරවල් හදලා පාලම් හදලා පමණක් අපිට ප්‍රශ්නවලට විසඳුම් හොයන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ නැහැ. අපිට හොඳම උදාහරණයක් තිබෙනවා. විශේෂයෙන්ම වැලිකඩ ඉදි කරපු පාලම. දැන් අද මෙතෙන්ට එන්න සහ මෙතනින් යන්න මේ පාලම ඉදි කළා කියලා කාලයේ අඩුවීමක් දකින්න පුළුවන්කමක් නැහැ. එම නිසා පොදු ප්‍රවාහන ප්‍රශ්නයට විසඳුම පාලම් ඉදි කිරීම හෝ මාර්ග ඉදි කිරීම නෙමෙයි, පොදු ප්‍රවාහනය ශක්තිමත් කරලා පෞද්ගලික වාහනවල යන්න පුළුවන් අයට පොදු ප්‍රවාහනය තුළ යෑම සඳහා අවශ්‍ය කරන ශක්තිය ගොඩනගා ගැනීමයි. ඒ වෙනුවෙන් රුපියල් බිලියන 1 මුදලක් සහසාර ව්‍යාපෘතියට යෝජනා කරලා තිබෙනවා. අතිගරු ජනාධිපතිතුමාගේ නියාමක ව්‍යාපෘතියක් විදිහට මධ්‍යම පළාතේ ක්‍රියාත්මක වෙන මේ ව්‍යාපෘතිය බස්සහිර පළාත සහ රට තුල ක්‍රියාත්මක කිරීම වෙනුවෙන් මේ ව්‍යාපෘතිය තුලින් පොදු ප්‍රවාහනයේ ශක්තිමත් කිරීම සඳහා දැවැන්ත වැඩපිළිවෙලක් මේ තුල ඇතුළත් කරලා තිබෙනවා. ඒක සුබවාදී කරුණක් විදිහට අපි දකිනවා. රටක් විදිහට ඒක ඉටු විය යුතු දෙයක්. අපි විපක්ෂේ ඉන්නවා කියලා මේ පොදු ප්‍රවාහනය මාර්ග තදබදයේ රටේ ප්‍රශ්නයක්. අද කොළඹ නගරේ මේක හැමදාම මම කියනවා මේ වනමිට පැයට කිලෝමීටර 10 12 වේගයේ තව අවුරුදු 3කින් පැයට කිලෝමීටර 6 7 බවට පත් වෙනවා. අපේ රටේ ප්‍රධානම නගරයේ තත්ත්වය මේකනම් මේක කොහෙත්ම අපිට මුහුණ දෙන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ නිසා මේ ප්‍රශ්න සඳහා විසඳුම් සෙවිය යුතුයි. ඉතින් ඒ වගේම අනිත් ප්‍රශ්නයේ විශේෂින්ම අද අපි දන්නවා අපේ රටේ මේ ආර්ථික අර්බුදයට මුහුණ දීම වෙනුවෙන් බදු ආදායම පිළිබඳව දැඩි අවධානයක් සෑම රජයක්ම වෙන් කරනවා. එසේ කරන්නේ වෙන් කළ යුතුයි ඒ ප්‍රමුඛතාවය. විවිධ සේවාවන් ලබා දෙන්න, සහන ලබා දෙන්න සල්ලි හේවීම සඳහා යොදා ගන්නා ක්‍රමය තමයි ණය ගැනීම සහ විශේෂම බදු ආදායම් බදු ගැසීම. මේක වක්‍ර බදු ඍජු බදු කියන අනුපාතයේ තර්ක කරන්න පුළුවන්. නමුත් විශේෂයෙන්ම මම පෞද්ගලිකව දකින්නේ ප්‍රධාන කරුණු දෙකක් තිබෙනවා. අපි රටක් විදිහට ජනතාවට හානියක් නොවි ලබාගත යුතු ආදායම අපි අනිවාර්යයෙන්ම ලබා ගන්නේ නැහැ. ඉතාමත් වගකීමකින් යුතුව කියන්නේ. අද අපේ රටේ රාජ්‍ය ආදායමෙන් 85%ක් අපි ආදායම ලබා ගන්නේ රේගුව දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව සහ සුරාබුත් දෙපාර්තමේන්තුව. ඒක තමයි ඇත්ත යථාර්ථය. මෙවර අයවැය හිගිය බිලියන ට්‍රිලියන 2.2යි. මේක පියෝගන්න අපි විවිධ ආකාරයෙන් දේශීය ණය ගන්නවා, විදේශීය ණය ගන්නවා, ඒ වගේම විවිධ බදු ක්‍රමක්‍රමයෙන් අපි හඳුන්වා දීලා තිබෙනවා. ඉතින් එම නිසා මේක පිළිබඳව පමණක් නෙමෙයි, නමුත් හැබැයි මොනම ආකාරයකටවත් අපි අපිට ලබා ගත යුතු මේ රාජ්‍ය ආදායම නිසි පරිදි ලබා ගැනීම වෙනුවෙන් මම හිතන්නේ මේ දශක කීප තිස්සේදීම අපි ක්‍රියාත්මක පාර්ලිමේන්තුවට නීති ගේනවා. මේ සෑම දෙයකටම නීතිය තිබෙනවා. නීතිය තිබුණත් මේවා ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. එම නිසා මම පෞද්ගලිකව ගිණුම්කාරක සභාවේ සභාපතිවරයා විදිහට දකින දේ තමයි අපේ රටේ රාජ්‍ය ආදායමෙන් ලැබිය යුතු ආදායමෙන් 40%කට විතර ආසන් ප්‍රමාණයක් අපි ලබා ගන්නේ නැහැ. ඇත්ත යථාර්ථය මේකයි. මේ මන විට අස්සමේතු කරලා තිබෙනවා ට්‍රිලියන 2ක ආදායමක් අපි මේ ආයතන තුනින්. ඉතින් මේ ආයතන වෙනම රාජ්‍යයන් තිබෙන්නේ. අපේ රටේ මේ පාර්ලිමේන්තුව මේ ආණ්ඩු නෙමෙයි මේවා පාලනය කරන්නේ. අපි ලැජ්ජ වෙ යුතුයි මේ ආයතනවල අදත් තොරතුරු තාක්ෂණයේ භාවිතය හඳුන්වා දෙන්න පුළුවන්කමක් ලැබිලා නැහැ. ඇත්ත යථාර්ථය. මේක විශාල බාධාවක්. මේක විශාල බාධාවක්. අද තොරතුරු තාක්ෂණය තුලින් මේ දූෂණය වංචාව ඉතාමත් හොඳින් අපට පාලනය කරන්න පුළුවන්කමක් තිබෙනවා. නමුත් ඉතිහාසයේ මේ ආයතනවල තොරතුරු තාක්ෂණය වෙනුවෙන් මුදල් වියදම් කරලා තිබෙනවා. මුදල් වියදම් කළත් ඒවා ක්‍රියාත්මක වෙන්න මොනම ආකාරයකවත් දෙයක් නැහැ. අපි සුරාබදු දෙපාර්තමේන්තුව ගත්තොත් අපි ලැජ්ජ වෙන්න ඕනේ. සුරාබදු ආදායම අපි පිටරටින් ගේනවා, එතනෝල් ගේනවා, රේගු අරහ ගේනවා. අපේ රටේ කර්මාන්තශාලා 32ක තමයි මේවා නිෂ්පාදනය කරන්නේ. මේ නිෂ්පාදනය කරන සෑම කර්මාන්තශාලාවකම සුරාබදු දෙපාර්තමේන්තුවේ නිලධාරී ඉන්නවා 25 30ක්. එතකොට ලංකාවේ මේවා අලෙවි කරන තැන් තියෙන 1200 ගානක්. එතකොට අපි කොච්චරක් මේවා ආනයනය කරනවද? කොච්චරක් නිෂ්පාදනය කරනවද? කොච්චරක් විකුණනවද? මේ තොරතුරු සියල්ලක්ම තියෙනවා. මේ තොරතුරු සියල්ලක්ම තිබුණාට මේ ගේන ප්‍රමාණය නිෂ්පාදනය කරනවද, නිෂ්පාදනය කරන ප්‍රමාණය අලෙවි කරනවද කියලා කවුරුවත් බලන්නේ නැහැ. ඇත්ත යථාර්ථය මේකයි. දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව රේගුව ඒ ආකාරයෙන්. රේගු දෙපාර්තමේන්තුවේ නීති නිලධාරිය සම්ප්‍රදායක් විදිහට නීචිත්නේ නීච දැනුම තියෙන කෙනෙක් නෙමෙයි. මේක තමයි සම්ප්‍රදාය. අපි ඇහුවා කාරක සභාව. නමුත් ඒකේ සම්ප්‍රදාය රේගු නිලධාරියෙක් තමයි නීති නිලධාරිය විය යුත්තේ කියලා. ඉතින් ඒ නිසා මේවා පිළිබඳව අපි දැඩි අවධානයක් අනිවාර්යයෙන් යොමු කළ යුතුව තිබෙනවා. මේ අපේ රටේ ලැබිය යුතු ආදායමෙන් මේ 40% ලබා ගත්තොත් මෙවර අයවැය මගින් යෝජනා කරලා තිබෙන කිසිදු බදු වැඩිවීමක් අනිවාර්යෙන්ම අය කරගන්න මොනම ආකාරයකවත් අවශ්‍යතාවයක් නැහැ. ඒ වගේම ලබා ගත යුතු දේශීය ණය මුදල්, විදේශීය ණය මුදල් මොනම ආකාරයකටවත් මේ ප්‍රමාණය අවශ්‍යතාවයක් වෙන්නේ නැහැ. ඉතින් ඒ නිසා අපි සියලුම දෙනාම ලැජ්ජ විය යුතුයි. මේ අහිංසක ජනතාවට බදු බර ලබා දෙන්නේ අපේ තිබෙන මේ අඩුපාඩුකම් නිසායි. ඇත්ත යථාර්ථය. ඒ නිසා අපේ රටේ මුළු ආදායමෙන් 85% රාජ්‍ය ආදායම ලබා ගන්න ආයතන විදිහට රේගු දෙපාර්තමේන්තුවත්, ඒ වගේම දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවත්, සුරාබදු දෙපාර්තමේන්තුවත් මේ පිළිබඳව ඉහළම මට්ටමින් මැදිහත් වීමක් වෙලා මේවා නිවැරදි කරගත යුතුයි. නිවැරදි කරගන්න පුළුවන්. නමුත් මේ පිළිබඳව අපි කතා කරන්නේ නැහැ. අපි විවිධ දේවල් කතා කරනවා. අපි ණය ගන්නවා, අයවැය හිගියාපුවාම බදු මුදල් ලබා දෙනවා, ජනතාවට බර දෙනවා. ඉතින් පාර්ලිමේන්තුවේ නීති හදනවා. නීති හැදුවත් මේවා අනිවාර්යෙන්ම ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. ඒ වගේම අනිත් පැත්තෙන් තවත් වෙන විශාල ප්‍රශ්නයක්. අපි විදේශීය ණය ගන්නවා. විදේශීය ණය අරගෙන අපේ රටේ සංවර්ධනය කරනවා. මේ වන විට ට්‍රිලියන් 33ක් විතර අපි ණය ගෙවන්න තියෙනවා. ඒ වගේම තව විදේශ ණය ව්‍යාපෘති ඇමරිකාන් ඩොලර් බිලියන 8ක ක්‍රියාත්මක වෙන්න නියමිතව තිබෙනවා. දැන් මේක තුලින් සිද්ධ වෙන්නේ මොකද්ද? මේ ණය ව්‍යාපෘති වලින් සැලකිය යුතු ප්‍රමාණයක් උපදේශන සේවයේ විදිහට අපි නැවත මට විනාඩිය. උපදේශන සේවාව ගාස්තු විදිහට අපි නැවත වෙනත් රටවලට ගෙවනවා. මේ සමස්ත ගෙවන්න තියෙන සල්ලි වලින් 20%ක් විතරම අපි ගෙවන්නේ මොනවත් සේවයක් ලබා ගන්න නෙමෙයි. ඒ කියන්නේ අපි ද්‍රව්‍යමය වශයෙන් දෙයක් අරගෙන නෙමෙයි. මේ සෑම ව්‍යාපෘතියකම විදේශ උපදේශන සේවාවන් සඳහා ගෙවිය යුතු මුදල් පිළිබඳව මොනම ආකාරයක සොයා බැලීමක් පාලනයක් නැහැ. ඉතින් ඒ නිසා මම පෞද්ගලිකව දකින්නේ මේ රාජ්‍ය ආයතන ආදායම ලබා ගන්න පුළුවන් තිබෙන මේ ආයතන තුنين මේ නැති වී යන මුදල් ප්‍රමාණය ලබා ගැනීම සඳහා ක්‍රමවත් වැඩපිළිවෙලක් ඍජු අධීක්ෂණයක් යටතේ අපි ක්‍රියාත්මක කළ යුතුයි. ඒ වගේම අපි මේ විදේශ ණය පිළිබඳව අපට රටක් විදියට මැදිහත් වෙන්න බෑ. මේ ණය ලබා දෙන්නේ විවිධ දේවල් විවිධ කොන්දේසි දානවා. මේවා ආධාර නෙමෙයි. මේවා ආධාර විදියට තමයි සමහර අය දකින්නේ. ඉතින් මේ නිසා මේ කරුණු දෙකට විසඳුම් හොයාගන්න නැතුව අපි මොන ආකාරයේ අයවැය ඉදිරිපත් කළත් ජනතාවට බරක් නොදී අයවැය එන්න එන්න බර වැඩි වෙනවා මිසක ඉදිරි අවුරුදු වලදත් කවුරු ආණ්ඩු කළත් මොන ආණ්ඩු කළා මම හිතන්නේ මේ ප්‍රශ්න වලට ඉස්සිරසාර විසඳුම් හොයාගන්න පුළුවන් කමක් ලැබෙන්නේ නැහැ. ඉතින් මේ නිසා මේ පාර්ලිමේන්තුව වා කියන්න ඕනේ මේවා. මේක තමයි ඇත්ත යථාර්ථය. ඉතින් මේ නිසා අපි මේ ප්‍රශ්න සඳහා අපි සැබෑ විසඳුම් කොයලා අපේ වගකීම ඉටු කරමු කියන ආරාධනය ඇතුව මා නිහඬ වෙනවා. ස්තුතියි.
ස්තුතියි.